வாசமலர் மண்கடல் வணங்க வந்து சிறப்பை வணங்குவர். ஊழியர் போன் ஒப்பொழித்த ஊழியர் போன் கடல் ஊற்றி ஆழ்மிசை கல்லிழப்பில் அணிந்தவிரான் அணிவோம். வழி திருநாவலூர் ஒன்றுடன் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரில் திருவிழாவில் திருவள்ளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடியாட்டு அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்சு பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவர்களினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியிற்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பொன்னாவுக்கரசு பெருமாள் நாயனாருடைய அருள் திரு வரலாற்றினை செங்கிழார் பெருமானுடைய அடி ஒற்றி தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே நாவுக்கரசு பெருமானுடைய அந்த நெறி இந்த சைவ உலகத்திற்கு அவர் காட்டிய அந்த நெறியினுடைய தன்மை திருத்தொண்டு நெறி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டு நெறியானது மலர்ந்ததனுடைய சிறப்பு இது சைவத்திற்கு கிடைத்த ஒரு பேராக அமைத்துக்கொண்டு நம்முடைய சைவ நெறி என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற போது இது படிநிலை வளர்ச்சியாக அமைந்திருப்பது சைவநெறி. நேரடியாக பெருமானிடத்திலே போய் பெருமான் நம்மை ஆட்கொள்வார், பெருமான் இடத்திலே போய் தொழுதவுடன் வழிபாடு செய்தவுடனேயே பெருமான் நம்மை ஆட்கொண்டு விடுவார் என்பதாக அமைந்த நிலை அல்ல. எப்படி உலகியல் வாழ்க்கையிலே படிநிலையிலே நாம் முன்னுக்கு வருகின்றோமோ அதே போல அருளியலில் என்று சொல்லக்கூடிய அருளியல் வாழ்க்கையும் படிநிலையிலே தான் அது அமைகின்றது. அப்படி படிநிலையிலே அமைகின்ற பொழுது முதல் தொடக்கம் ஒரு படிநிலை வளர்ச்சி அருளியல் வாழ்வு தொடங்குகின்றது என்பதாக சொன்னால் அந்த அருளியல் வாழ்வினுடைய தொடக்கம் என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த தொடக்கம் பெருமானுடைய திருவடியை தொடர்ந்து சிந்தித்தல். முதல் தொடக்கம் பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் சிந்தித்திருக்கின்ற ஒரு நிலை, இதுதான் முதல் தொடக்கம். பெருமானுடைய திருவடியையே எண்ணி 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 அந்த பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் முதல் தொடக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய நாவுக்கரச பெருமான் அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி என்பதாக சொல்லி பெருமானுடைய அந்த திருவடி சிறப்பு பெருமானுடைய அந்த திருவடியினுடைய தன்மை அத்துணையையும் மிக அற்புதமாக அந்த திருப்பதிகத்திலே அருளி செய்ததனுடைய பாங்கு. பெருமானுடைய திருவடியை தொடர்ந்து சிந்தித்தல் என்பது முதல் நிலை. பெருமானுடைய திருவடியை சிந்தித்தல் என்பது முதல் நிலை. இரண்டாவது நிலையாக அது பெருமானுடைய திருவடியை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே பெருமானுடைய திருவடியை பேணுகின்ற நிலை இரண்டாவது நிலை, அது வழிபாடு. ஆக வழிபாடு என்பதற்கு முன்னதாகிய நிலை என்ன என்பதாக சொன்னால் பெருமானினுடைய திருவடியை முதலிலே மனதிலே எழுந்தருளச் செய்தல், அதன் பிறகு பெருமானை வழிபாடு என்பதாக வெளியிலே அந்த மலரிட்டு வணங்குதல் இரண்டாவது நிலையிலே பெருமானுடைய திருவடியை பேணும் நிலை, இது கடல் பேணும் நிலை என்பதாக பெரியபுராணத்திலே தேவ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். கடல் பேணும் நிலை இரண்டாவது நிலை, கடல் பேணும் நிலை முதலிலே இறைவனுடைய திருவடியை தொடர்ந்து சிந்தித்தல், இரண்டாவதுதான் வழிபாடு. ஆக இந்த வழிபாடு என்பதாக சொல்லுகின்ற இந்த வழிபாட்டினுடைய முதிர்ச்சி, இந்த வழிபாட்டினுடைய பயன் என்ன என்பதாக சொன்னால் அதுதான் தொண்டு என்பதாக முடிகின்றது. ஆக பெருமானுடைய திருவடியையே எண்ணி பெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்து இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற பணிகள் தொண்டு என்பதாக அமைத்து தொண்டு நிலை முதிர்ச்சியாகின்ற பொழுது அது திருத்தொண்டு என்கின்ற நிலையிலே அது மூன்றாவது நிலையாக முடிந்த முடிவாக அமைகின்றது. இந்த மூன்றாவது நிலைதான் திருநின்ற செம்மையிலே நிற்கின்ற திருத்தொண்டு. ஆக பெருமானுடைய திருவடி நினைத்த என்பதாகிய நிலையிலே இருந்து தொடங்கி வழிபாடு என்பதிலே இருந்து தொடங்கி வழிபாட்டினுடைய பயன் தொண்டு, தொண்டினுடைய பயனாக திருத்தொண்டு என்பதாக மலர்ந்த ஒரு நிலைதான் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினுடைய மொத்த உருவம் என்பதாக சேக்கிழார் பெருமான் தொடங்குகின்ற போது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள், அந்த திருத்தொண்டு என்பதாக சொல்லுகின்ற அந்த திருத்தொண்டினுடைய முதிர்ச்சி நிலை திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமும் அடங்கிய ஒரு நிலை. ஆக திருத்தொண்டினுடைய சிறப்பு, திருத்தொண்டினுடைய பல இலக்கணங்கள், திருத்தொண்டு எப்படி இயற்ற வேண்டும், திருத்தொண்டினுடைய பாங்கு என்ன, திருத்தொண்டினுடைய அங்கம் என்ன, திருத்தொண்டு எவ்வாறு செய்ய வேண்டும், திருத்தொண்டினுடைய அந்த வழிபாட்டு அன்பர்களுடைய அடியார்களுடைய இலக்கணம் என்ன, அத்துணையும் பெருமான் 4, 5, 6 திருமுறைகளை அடக்கி சொல்லிட்டார். முழுக்க 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 திருத்தொண்டு 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 பெருமானுடைய எங்கே தொட்டாலும் வழிபாட்டை சொல்லி இருக்கிறாரா என்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த வழிபாடு என்பது திருத்தொண்டினுடைய ஒரு அங்கம். ஆக திருத்தொண்டு என்பது ஒரு முடிந்த முடிவாக அமைத்துக் கொண்டு நாவுக்கரசு பெருமான் அந்த திருத்தொண்டினுடைய அற்புதத்தை மிக மிக ஆழமாக 4, 5, 6 திருமுறைகளிலே விரித்து சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைதான். அதிலே பல இடங்களிலே நாவுக்கரசு பெருமான் தொண்டு என்பது இது, தொண்டர்கள் என்பவர்கள் இவர்கள், தொண்டருக்குரிய இலக்கணம் இது என்பதாக எல்லாம் பல இடங்களிலே விரித்து சொல்லியிருப்பார். அதிலே வழிபாடு என்பதற்கும் அந்த வழிபாட்டு இயற்றுகின்ற தன்மையிலே இருக்கின்றவர்களுக்கு அருமையாக அறவுரைகள் எல்லாம் நாவுக்கரசு பெருமான் எடுத்துச் சொல்வார். அப்படி அந்த அறவுரை என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானுடைய அந்த அறவுரை மிகுந்த நம்முடைய உலகியல் வாழ்வுக்கு அமைந்த அறவுரையாக அது அமைந்திருக்கும். அதிலே ஒன்று, அதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லாமல் பெருமான் நுணுக்கமாக அந்த பாடல்களிலே அதை அருளிச்சது. தொண்டு என்பதாக நாம் அமைத்துக் கொண்டு செய்கின்ற பொழுது அந்த தொண்டிலே இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இவ்வாறெல்லாம் இருந்தால்தான் அது தொண்டு. இந்த இலக்கணங்களுக்கு அப்புறம் அப்பாற்பட்டு வந்துவிட்டால் அது தொண்டுக்கு உள்ளே வராது. ஆகவே தொண்டு என்பது முள்மேலே நடக்கின்ற ஒரு நிலை. ஆக அந்த தொண்டு என்பதாக சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா கீழே விழுந்துட வேண்டியது. ஆக அந்த நிலை தொண்டு நிலை என்பதாக சொல்லி அந்த நிலை, அந்த கயிறு பெருமானுடைய திருவடிக்கும் அந்த நம்முடைய நிலைக்கும் இருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நூல் இழை, அதை பல இடங்களிலே பெருமான் இதில இருந்து எந்த ஒரு நிலையிலேயும் நாம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக பல அறவுரைகளை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று, திருக்கடவுர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் வீரட்டம் என்று சொல்லக்கூடிய தலம், மிக அருமையான தலம். பெருமானுடைய அட்ட வீரட்ட செயல்களிலே திருக்கடவுர் வீரட்டத்திலே பெருமான் செய்த அந்த வீரட்ட செயல் என்ன, மார்கண்டேயர் யமனை காலால் குதித்த அந்த வீரச்சு, அந்த அட்ட வீரட்ட செயல்ல அந்த வீரட்ட செயல் செய்த இடமாக திகழ்கின்ற ஒரு இடம் திருக்கடவுர். அங்கே திருக்கடவுர் வீரட்டம் பக்கம் 220 திருநேரிசை. திருநேரிசையிலே பெருமான் அற்புதமான கருத்துக்களை இங்கே வழங்கி இருக்கிறார். அதிலே ஒரே ஒரு நுணுக்கமான ஒரு இடத்தை மட்டும் நாம் வைத்துக் கொண்டு 4வது திருப்பாடல், இந்த 4வது திருப்பாடல் மிக முக்கியமான திருப்பாடல். ஒவ்வொரு அன்பர்களும் நாம் தினந்தோறும் அந்த வழிபாட்டிலே ஓதுவதற்குரிய ஒரு திருப்பாடல். ஆனால் அதில் சொல்லுகின்ற அத்துணையையும் நம்ம செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா, எடுத்த எடுப்பிலேயே பெரும்புலர் காலை மூழ்கின்னு சொல்றாரு. அது நிச்சயமா சிட்டி லைஃபுக்கு ஒத்து வராத ஒண்ணு. எழுந்திருக்கிறது அடியேன சொல்லிக்கிறேன், அடியேன சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் ஐயா வந்துட்டு எக்ஸப்ஷன். ஏன், எத்தனை அன்பர்கள் இருக்கிற அடியார்கள் திருக்கூட்டம், ஆக அதுல குறை இருந்தா எனக்கு தான். ஆக இந்த பெரும்புலர் காலை மூழ்குதல் எடுத்த எடுப்பிலேயே வழிபாட்டினுடைய இலக்கணத்தையும் வழிபாட்டினுடைய சிறப்பையும் சைவ நெறியையும் காட்ட வருகின்ற நாவுக்கரசு பெருமான் இந்த உலகத்திற்கு எடுத்த எடுப்பிலேயே சொல்லுகின்றார், பெரும்புலர் காலை மூழ்கி என்பதாக தொடங்குகின்ற அந்த திருப்பாடல் மிக அருமையான திருப்பாடல். மனதை ஒருமுகப்படுத்தி இதில் செலுத்துகின்ற பொழுது அப்பர் பெருமானுடைய அந்த திருவருள் நிச்சயமாக நமக்கு கைகூடும்.
பெரும்புல காலை
திருப்பாடலும் கரும்பினின் கட்டி போன்ற திருப்பாடல். இந்த திருப்பாடல் அவ்வளவு சிறப்பான திருப்பாடல்.
ஆக இதுல இப்ப
இது வந்து க்வெஸ்சன் டைம். இந்த திருப்பாடலை எல்லாரும் சேர்ந்து படிச்சிருக்கிறோம். இதுல இருந்து நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். பெரும்புலர் காலை மூழ்கி, எல்லாரும் புத்தகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, பித்தர்க்கு பத்தராகி. யார் பித்தர்? இது கேள்வி இல்ல. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு. இதுவரையில அந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு, வழிபாட்டினுடைய அங்கம், வழிபாட்டினுடைய இலக்கணம் அத்துணையும் பெருமான் ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டு வருகின்றார். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. இந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து என்பதுதான் கீ பாயிண்ட். இது மிக மிக முக்கியமாக, மிக மிக ஆழமான கருத்து. இது மேம்போக்காக இதற்கு நாம் உரையை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏன்னா வழிபாட்டினுடைய அங்கங்களை சொல்லி வருகின்ற நவுக்கரச பெருமான் அடுத்ததா சொல்றார், விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்கு. இது ஒரு வழிபாட்டினுடைய அங்கங்களாக அமைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஒன்று வச்சார், ஆர்வத்தை உள்ளே வைத்து. ஆர்வத்தை உள்ளே வைத்து. இப்ப ஒவ்வொருத்தருக்கா இந்த கேள்வி. ஏன்னா அப்பர் பெருமான் வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா. போன தடவையே வந்து நம்ம வான்மீகிக்கு நிறைய இம்போசிஷன் கொடுத்துருக்கோம். வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். அப்பர் சொல்லிட்டாரு, பண்ணிட்டீங்களா? எங்க காமிங்க. எழுத சொன்னி எழுதிட்டு
அப்ப பிடிச்சது எழுதுன மாதிரி
வான்மீகிக்கு சொல்லப்பட்ட ஐயா.
சரி, இது
அடியா இருக்கு.
முக்கியமான ஒரு அங்கம் ஆர்வத்தை உள்ளே வைத்து. இது மூர்த்தி ஐயா முதல்ல ஆரம்பிக்க.
ஆர்வத்தை உள்ளே வைத்து இந்த பாடலுக்கு எப்ப பொழுது விடியோ, எப்ப பொழுது விடியோன்னு அவர் காத்துட்டு இருக்க ஒரு நிலை. பெரும்புலர் காலை மூழ்கி இந்த தொண்டலாம் செய்யறதுக்கு நீ அம்ப கை
தட்டுற ஆர்வ கலர்
திடீர்னு கிளாஸ் பண்றதுக்குள்ள ஒரு ஆர்வத்தை விட தான் சார் வரைக்கு.
ஆமா,
அது ஒரு ஆர்வம்.
சிவபெருமான் கேட்கணும்னு ஒரு ஆர்வம். இடம்
போறது கூட ஒரு பத்து ஆர்வத்தோடு இருக்க வேண்டியது.
சரவணன் சார்
அப்போத்திலயும் சிவபெருமானையும் நினைச்சிட்டு பொழுது விடியும்
ஆர்வமா இருக்கிறதுனால ஆர்வத்தை உள்ளே வைத்து.
ஆர்வத்தை ஏன் வெளியில வைக்க கூடாது, ஏன் உள்ள வைக்க?
ஒருநிலைப்படுத்துவதற்கு ஆர்வம் தேவை. நினைத்து ஒருநிலைப்படுத்துவதற்காக
புரியல. இந்த பக்கம் பெண்கள் நிலையிலிருந்து இது முக்கியமான ஒன்று. தொண்டு நிலையில இருப்பவர்கள் இந்த இலக்கணம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காகவே அப்பர் பெருமான் மிக நுணுக்கமாக இதை சொல்றார். அவர் அன்புன்னு பயன்படுத்தல, அருள்னு பயன்படுத்தல, எதுவுமே பயன்படுத்தல. இந்த இடத்துல ஆர்வம் என்பதாக பயன்படுத்துறார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்பர் பெருமான் வேறு எங்கே ஆர்வம் என்பதாக பயன்படுத்துறார்? ஆர்வத்தை உனக்கு தந்த இடம், ஆர்வத்தை தொண்டர்களுக்கு வைத்த இலக்கணமாக அமைந்த இந்த இடம். இந்த ஆர்வம் என்பதாக சொல்லுகின்ற, இந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து என்பதாக சொல்லுகின்ற போது நாவுக்கரச பெருமான் மிக நுணுக்கமான ஒரு செய்தி. இந்த செய்தி தொண்டு நிலையிலே இருப்பவர்கள், தொண்டு என்பதாக தொடங்குகின்றவர்கள், இந்த வழிபாடு என்பதாக ஏற்றுகின்ற நிலையிலே தொண்டு என்பதாக வளர்ந்து இந்த நிலையிலே இருப்பவர்கள் திருநின்ற செம்மையிலே இருந்து திருத்தொண்டு நெறியிலே இவர்கள் மலர வேண்டும் என்பதாக சொன்னால் ஆர்வத்தை உள்ளே வைக்க வேண்டும். இந்த ஆர்வத்தை உள்ளே வைத்தல் என்பதாக அமைக்கின்ற ஒரு நிலை, இதை அப்படியே 15 நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அதை வாங்குறார். அடியார்கள் தொண்டர்கள் என்பதற்குரிய இலக்கணம் என்ன என்பதாக சொல்லி எடுக்கின்ற பொழுது, தொண்டர்கள் தொண்டு என்று செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த தொண்டர்களுடைய இலக்கணம் என்ன என்பதாக அமைக்கின்ற பொழுது சொல்றார், உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன். உளத்துள் அன்பிலன், உளத்துள் அன்பிலன் உறைவிடம் அருகிலன் என்பதாக பயன்படுத்துறார். எங்கே இந்த உண்மையான தொண்டர்கள் என்பதாக சொல்லி தேடி தேடி கண்டுபிடிக்கிறாரா? எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. யாரால? அருணகிரிநாத பெருமான். உளத்துள் அன்பினர், ஆக இந்த பக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றானது தொண்டு என்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது எப்படி இது மலர வேண்டும் என்பதற்கான ஒரு நுணுக்கமான ஒரு இடம் இந்த இடம். இதற்கு பார்த்து இதற்கு ஒரே ஒரு சின்ன ஒரு அப்பர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நாம் பார்த்ததுதான். ஆனா மீண்டும் அதை சிந்திக்கின்ற பொழுது இதற்குரிய ஒரு தனி சுவை அந்த இடத்திலே அமைந்திருக்கின்றது. ஆகவே அப்பர் பெருமான் திருப்பழனம் தரிசனம் செய்து திருப்பழனத்திலே இருந்து 1 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய திங்களூரை நாடி வருகின்ற ஒரு அற்புதமான இடம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டக்கூடிய இடம். யாருடைய இடம்? திங்களூர்.
அப்போது யார்
சொன்னது? பக்கம் அப்போது அடிகளார் புராணம். முதல்ல திருநாவுக்கரச நாயனாரனுடைய புராணத்துல ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும். பக்கம் 177 இல்லையா? 177 இந்த இதுல பாடல் 201. இந்த அப்போது அடிகளும் திருநாவுக்கரச பெருமாள் இருவரும் இணைகின்ற இடம்
1117.
இருவரும் இணைகின்ற இடத்தை சொல்ல வருகின்ற பொழுது இந்த இடத்துல ஏன் இந்த குறிப்பு இந்த இடத்துல எடுக்கிறோம் கேட்டா, அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் தன் தனையருடன் சாலை கூவல் குளம் தரு தண்ணீர் பந்தர் பல ஆண்ட அரசு எனும் பெயரால் பண்ணினமை. ஆண்ட அரசு என்பதாக அந்த தண்ணீர் பந்தல், தண்ணீர் பந்தலினுடைய அந்த திருப்பெயர் நம்முடைய ஆண்ட அரசு என்பதாக. ஆண்ட அரசு உழவார திருப்பணிக்குழு இல்லையா? ஆக ஆண்ட அரசு என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் இருந்ததாக குறிப்பு இந்த நாவுக்கரசர் வரலாற்றுல சொல்றாரு. ஆக இதற்கான ஒரு ஆண்ட அரசு எனும் பெயரால் பண்ணினமை வந்தனைந்த வாகீசர் கேட்டவர் தம் மனைநன்ன என்பதாக அந்த திருப்பாடல சொல்றார். இப்ப அப்போது அடிகளாரனுடைய அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பக்கம் 214 திருப்பழனம் தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற நாவுக்கரச பெருமான் இந்த திருப்பழனத்தினே இருந்து வருகின்ற பொழுது இந்த திங்களூர் நோக்கி வருகின்ற பொழுது எங்கேயும் இந்த நாவுக்கரசர் திருநாவுக்கரசு என்கின்ற நாமம் இங்கும் அமைந்திருப்பதை பார்த்து திருநாவுக்கரசு எனும் பேர் சந்தமுற வரைந்தனை எம்மருங்கும் தாம் கண்டார் என்பதாக தொடங்கி இது யார் இதை எழுதியது இவர் யார் என்பதாகிய விசாரணைக்கு உள்ளாக வருகின்ற பொழுது அப்போது அடிகள் என்று சொல்லக்கூடிய அவர் அவருடைய திருமணை இங்கே இருக்கின்றது என்பதாகிய அவருக்கு அந்த வழி அந்த திருமணைக்கு எழுந்தருளக்கூடிய வழியை சொன்ன பொழுது அந்த திருமணைக்கு எழுந்தருளுகின்றார். அங்கே வருகின்ற பொழுது கடிதனைந்து வாகீசர் முதலிலே அப்போது அடிகளானுடைய அந்த திருமணையிலே அங்கே எழுந்தருடைய நம்முடைய நாவுக்கரச பெருமான் வருகின்றவர் அப்போது அடிகளார். இங்கே நாவுக்கரச பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். இங்கே யார் முதலிலே வணங்கினார் என்பதாக சேக்கிழார் பெருமான் ஒரு அங்க ஒரு இது போடுறார். வந்தவர் நாவுக்கரசர், அங்கே அவரை தன்னுடைய குருவாக எண்ணிக்கொண்டு இருப்பவர் அப்போது அடிகளார். முதல்ல வந்து அப்போது அடிகளாருக்கு தெரியாது வந்திருக்கிறவர் நாவுக்கரசர் என்பது. இத்துணை காலமும் நாவுக்கரசரை அவர் பார்த்தது கிடையாது. ஆகவே திருநா ஒரு அடியவர் சிவன் அடியார் என்கின்ற நிலையிலே நிற்கின்ற பொழுது நாவுக்கரச பெருமான் தான் முதலாக அப்போது அடிகளாரை வணங்குகின்றார் என்கின்ற ஒரு அருமையான ஒரு காட்சியை அங்கே காட்டுகின்றார். கடிதணைந்து வாகீசர் கடல் பணிய செழுங்கடையில் வந்தடைந்தால் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். கடிதணைந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர் தம் அடி பணியா முன் பணியும் தொண்டு என்பதாக சொல்லி தொண்டர் திருத்தொண்டர் புராணம் பாடுகின்ற சேக்கிழார் பெருமான் தொண்டரனுடைய இலக்கணத்தை எங்கு எங்கெல்லாம் அதை உயிர் நாடியாக செலுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொடுத்துருவார். அடி பணியா முன் பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்தேன் கொள் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையீர் என் மனையில் வந்து எழுந்து வந்து அருளிற்று என் என்றார். கேட்டவனே ஒரு குன்ற வில்லாரை திருப்பழனத்து உள் இறஞ்சி உங்களுடைய திருப்பழனம் போயிருந்தோம். திருப்பழனத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய தரிசனம் பழனம் பழனம் என்பீராகி பழவினை பாற்றலாமே சொல்றார். இன்னைக்கு அந்த பதிகம் தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பதிகம் பலவகை திருத்தாண்டகம். பலவகை திருத்தாண்டகத்திலே பழனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த சப்தஸ்தானங்களிலே ஒன்று இந்த பழனம். ஆக பழனம் என்று சொல்லக்கூடிய அந்த பழனத்தினுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல பழவினை பாற்றலாமே என்பதாக காட்டுகின்றார். அந்த பழனத்திலே இருக்கக்கூடிய பெருமானை தரிசனம் செய்து வருகின்றோம். வழிக்கரையில் நீர் வைத்த வாயின் தவள தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு தகைமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டு அணைந்தோம் என புகழ்வார். ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தர் தரில் நும் பேர் எழுதாதே வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். கோதில் மொழி கொற்றவனார் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கார். கோதில் மொழி கொற்றவனார் என்று சொல்லி நாவுக்கரச பெருமானை அழைக்கின்றார். யாரு? கேட்டது என்ன கேள்வி? தண்ணீர் பந்தல் வச்ச ரைட். ஆனா தண்ணீர் பந்தல் வச்ச உடனேயே அதுல உன் பேரை எழுதாம எதற்கு இன்னொருத்தர் பேரை எழுது? இன்னும் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். உன் பேரை எழுதாம ஏன் என் பேரை எழுதுனேன்னு அங்க கேட்டிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு கிளைமேக்ஸ். அங்கேயே உன் பேர் எழுதாமல் வேறொரு பெயர் என்பதாகிய காரணத்தை அப்போது அடிகளாரிடத்திலே இருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக வேறொரு பெயர் என்பதாக பயன்படுத்தினார். ஆனா வேறொரு பெயர் பயன்படுத்தின காரணத்துக்காகவே அதிகமா திட்டுவாங்க. அவருக்கு இதுவரையிலும் அந்த ஒரு அடியார் என்கின்ற மரியாதையோடு வைத்துக் கொண்டிருந்த அப்போது அடிகளார் இப்பொழுது வேறொரு பெயர் என்பதாக சொன்ன உடனேயே நின் மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தையராய் நன்று அருளி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே திருத்தொண்டின் உரைப்பு. இது நாவுக்கரச பெருமானுடைய அந்த உரைப்பு தொண்டினுடைய சிறப்பினை சேக்கிழார் பெருமான் அப்போது அடிகளார் வாக்காக கொடுக்கின்ற இடம். அப்போது அடிகளாருடைய வாக்கு இது. சேக்கிழார் பெருமான் இங்கே அப்போது அடிகளாருடைய வாக்காக எடுத்து வைக்கின்றார் திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தம் திருப்பேரோ வேறொரு பேர். இப்படி இந்த அமன் என்று சொல்லக்கூடிய சமணர்களுடைய மொத்த நிலை அந்த அமணர்களுடைய மன்னன் முதற்கொண்டு அத்துணை பேரிடத்திலே இருந்தும் பெருமான் இந்த சமன் நிலையிலே இருந்து சைவத்தை நிலைநாட்டி வந்த இந்த திருநாவுக்கரசு பெருமானுடைய நாமத்தையா வேறொரு பெயர் என்பதாக குறிப்பிடுகின்றேன் என்பதாக சொல்லி சிந்தை அழிந்து என்பதாக சொன்னார். வென்றவர்தம் திருப்பேரோ வேறொரு பேர் என வெகுள்வார். இப்ப வெகுள்ச்சி இந்த இடத்துல வந்துருச்சு. நம்மை உடையவர் கடற்கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது என என்போல் என்போல்வாரும் தெளிய செம்மை புரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்பு. வேறொரு பெயர் என்பதாக இந்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சொல்லிட்டீங்களே என்பதற்காக வருந்துகின்றார் அப்போது அடிகளார். பொங்கு கடற் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர் தம் புவனத்தில் அறியாதார் யார் உளறு. என்ன நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி கேட்டது? இந்த கல்லை தெப்பமாக மிதந்து வந்து கல்ல கரையேறிய எங்கள் பெருமான் நாவுக்கரச பெருமானுடைய புகழை நீ கேட்டது இல்லையா? இந்த உலகத்திற்கே தெரியுமே உனக்கு தெரியாதா என்பதாக சொல்லி மிக வியப்போடு கேட்கின்றார். பொங்குகடர் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர் தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே மங்களமாம் திருவேடத்து அழைத்து உடன் இன்று இவ்வகை முடிந்தீர் எங்குறைவீர் நீர்தாம் யார் இயம்பும் இது த்ரெட்டனிங். நெக்ஸ்ட் இவர் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா வேற பக்கம் போய் திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியாதுப்பா இந்த ஆள் பாட்டு எழுதிட்டு இருக்கிறாருன்னு வேற எங்கேயாவது போய் சொல்லிட போறாருன்னு எங்க இருக்கிற உன்னுடைய வேற போட்ஸ் எங்க இருக்கின்றா எங்கு உரைகின்றா உன்னுடைய பேர் என்னன்னு அத்தனை விவரத்தையும் வாங்கிக்கிறார். திருநாவுக்கரசருடைய நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்தினுடைய சிறப்பை தெரியாமல் இருக்கின்றேன் என்பதாகிய அந்த வெகுழ்ச்சி இங்கே அப்பூதி அடிகளார் இடத்திலே இருந்து இத்துணை பாடல்களிலே அப்பூதி அடிகளாரினுடைய அந்த மனதினுடைய அந்த நிகழ்ச்சி அவர் இதை சொல்லுவார். திருநீலகண்டத்து குயனாரனுடைய அந்த வரலாற்றில் சொல்லும்போது சொல்லுவார், இந்த திருநீலகண்டத்தின் மீது வைத்திருந்த அந்த அதனுடைய அன்பு அதனுடைய ஆழம் எவ்வளவு தூரம் என்பதாக எப்படி தெரிந்தது என்பதாக சொன்னால், அந்த அம்மையார் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்பதாக எம்மை தவிர வேறொரு மாதரை தீண்டின் திருநீலகண்டம் என்கின்ற அந்த ஆணை வந்தபொழுது அந்த ஆணையினுடைய தன்மை இப்பொழுது அவருடைய உள்ளத்திலே சென்று ஆணைதாம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி. இந்த ஆணை என்பதாக சொல்லக்கூடிய இந்த திருநீலகண்டம் என்பது ஒரு திருநீலகண்டத்தின் மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது என்பதாக முழுக்க சொல்லிடும். ஆனால் எவ்வளவு தூரம் இந்த ஆர்வம் எவ்வளவு தூரம் இந்த அன்பு எவ்வளவு தூரம் இந்த ஆழப்பான பக்தியானது அந்த திருநீலகண்டத்தின் மீது இருக்கிறது, ஸ்கேல் எவ்வளவு அளவு. ஒருவரிடத்திலே நாம் மிகுந்த அன்பு மிகுந்த அன்போடு பழகின்றோம் சொன்னா எப்ப அதனுடைய அன்பினுடைய ஆழம் புரியும்னா பிரியும் போது தெரியும். இப்ப பிரிஞ்சு அவர் செல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் ஆஹா இவருடைய தன்மை இப்படி இருந்ததா என்பதாக புரியும். இதுவரையிலும் திருநீலகண்டம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த நம்முடைய திருநீலகண்டத்து குயவனார் எப்பொழுது மனைவியார் திருநீலகண்டத்து மீது ஆணைன்னு சொன்னாங்களோ அப்பொழுது அந்த ஆணையானது இப்பொழுதுதான் திருநீலகண்டத்தினுடைய சிறப்பு திருநீலகண்டத்தினுடைய தன்மை அவருக்கு விளங்கியது. பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, பெரியவர் என்கின்ற அந்த அற்புதத்தை அங்கே பயன்படுத்தியிருந்தார். பெரியவர் பேதியா ஆணை, இந்த ஆணை எவ்வளவு தூரம் திருநீலகண்டத்தின் மீது அவருக்கு இருந்தது பக்தி என்பதை காட்டியது. அப்படி அந்த ஆணையினுடைய சிறப்பு திருநீலகண்டத்தின் மீது வைத்திருந்த அந்த பக்தியினுடைய சிறப்பை விளக்கியது போல திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய நாமத்தின் மீது வைத்திருந்த அந்த பக்தி திருநாவுக்கரசு மீது வைத்திருந்த அந்த குரு பக்தியானது எவ்வளவு தூரம் அவருக்கு இருந்தது என்பதை காட்டுவதற்காகவே வேறொரு பெயர் என்பது இங்கே எழுந்தது. வேறொரு பெயர் என்பதாக சொன்னதன் காரணமாக நாவுக்கரசருக்கு அப்போது அடிகளார் அந்த நாமத்தின் மீதும் அந்த குருவின் மீதும் வைத்திருக்கக்கூடிய பக்தியினுடைய ஆழம் பக்தியினுடைய தன்மை அங்கே வெளிப்பட்டு விளங்கியதுதான் இத்துணை பாடல்கள். இதை அத்துணையும் அங்கே ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த நாவுக்கரச பெருமான் இப்பொழுது நாவுக்கரச பெருமான் யார் என்பதாக கேட்டார் இல்லையா, அந்த யார் என்பதற்கான பதிலை இப்பொழுது சொல்ல போறார். இப்பொழுது சொல்ல வருகின்ற நிலையிலே சேக்கிழார் பெருமான் இந்த பாடலுக்கு இணையாக வேறு பாடல் இல்லாத அளவிற்கு திருத்தொண்டினுடைய அந்த தொண்டரினுடைய இலக்கணம் தொண்டர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தொண்டினுடைய முதிர்ச்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த தொண்டு நிலையிலே இருப்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக அமைத்து காட்டுகின்ற ஒரு இடம்தான் இதுதான் ஆர்வத்தை உள்ளே வைத்தல் என்கின்ற நிலை. இப்பொழுது நாவுக்கரச பெருமான் மட்டும் அப்போதே அடிகளார் நீ யார்னு கேட்ட உடனேயே என்னையா பார்த்து நீ யார்னு கேட்கிற என்னையா பார்த்து நீ யார் என்பதாக கேட்கின்றாய், நான் யார் தெரியுமா, இந்த சூளை என்று சொல்லக்கூடிய சூளையை எடுத்து சுடக்கூடிய அந்த இதுல கொண்டு போய் சுண்ணாம்பு கலவாயில போய் என்னை போட்ட பொழுது ஒன்றுமாகாமல் பல நாட்கள் அங்கே இருந்து வெளியிலே வந்த நான் திருநாவுக்கரசு நான் சொன்னாரா இல்ல, தப்சிடாண்டாடு சொல்லி என்னை மணற்குள்ளே புதைத்து என்னுடைய தலையை யானையினுடைய காலால் இடர செய்வதற்காக அந்த யானையை இடரவிட்டார்கள். அப்பொழுது அந்த யானையானது வந்து பலமாக வந்து வணங்கிவிட்டு போன திருநாவுக்கரசு நான் சொன்னாரா
இல்ல,
இதுல இருந்து தப்சிட்டாருன்னு சொல்லி பால் சோரிலே நஞ்சை கலந்து இதை குடி என்பதாக சொல்லி பால் சோரை கொடுத்த பொழுது எங்கள் பெருமான் நஞ்சை அமுதமாக ஆக்குவித்த பெருமானுடைய அடித்தொண்டன் நான் அந்த திருநாவுக்கரசு நான் சொன்னாரா, இது அத்தனைக்கும் மேலாக இவர் தான் சொன்னாரு இந்த கல்மிதப்பிலே வந்து திருநாவுக்கரசியா நீ யாருன்னு கேட்டேன்னு அவர் சொன்னாரே தவிர இவர் என்ன சொன்னார், கல்மிதப்பிலே நான் வந்த திருநாவுக்கரசு, கல்லை தெப்பமாக மிதந்து வந்த திருநாவுக்கரசு நான் என்பதாக சொன்னாரா? இல்லை. இப்பொழுது நாவுக்கரச பெருமானுடைய வாக்கு மனதை உருக்கி 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 கல்லை பிசைந்து கனியாக்குகின்ற வாக்காக சேக்கிழார் பெருமான் எடுத்து தருகின்ற வாக்கு, இவ்வளவு தூரம் இருக்கின்ற, இவ்வளவு உயர் நிலையிலே இருக்கின்ற, திருத்தொண்டு நிலையிலே இருக்கின்ற ஒருவர் எத்துணை பெரிய நிலையிலே இருந்தாலும் அந்த அன்பு உளத்தில் அல்ல, அன்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர, ஆர்வத்தை எப்பொழுதும் உள்ளே வைக்க வேண்டுமே தவிர வெளியிலே வருகின்ற பொழுது எப்படி சொல்றார் பாருங்க. திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார். இத்துணை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தது என்ன என்பதாக சொன்னால், தன்னை அவர் திட்டியதாக உணரவில்லையா, தன்னை அவர் அவர் வசை மொழியில கேட்டதாக அவர் உணரவில்லை, என்ன உணர்றாரா? அவர் பெருமைன்னு சொன்னார். இந்த அப்பூதி அடிகளாரனுடைய பெருமையை எண்ணி எண்ணி வியக்கின்றார். அவர் பெருமை அறிந்து உரை செய்வார். என்ன செஞ்சார்? இதுதான் இந்த வாக்கு இருக்கு பாருங்க. இந்த வாக்கு சேக்கிழார் பெருமானுடைய இந்த வாக்கு பொறித்து வைக்கப்பட வேண்டிய வாக்கு. அந்த அப்பர் பெருமானுடைய வாக்காக இருந்து சொல்லுகின்ற இந்த வாக்கை தனியா இருந்து மட்டும் நீங்க இந்த புராணத்தை படிக்கும் போது படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து வருகின்ற பொழுது இந்த இடத்துல கண்ணீர் வராமல் போக முடியவே முடியாது. அப்படிப்பட்ட வாக்கு இந்த வாக்கு. சொல்ற பிற துறையின் நின்று ஏற, பிற துறையின் நின்று ஏற, நம்பர் அருளாமையினால் எங்க போன சமண சமயம் போய் பல நாட்கள் அங்கே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்து. யாராவது சொல்லுவாங்களா முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது, யார் தெரியுமா நான் இவ்வளவு பெரிய ஆள் என்பதாக சொல்லிக் கொண்டுதான் ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். ஆனால் தன்னுடைய சிறுமையை சொல்லி முதலிலே தொடங்குகின்றார் நாவுக்கரச பெருமான். தொண்டரனுடைய சிறப்பு, தொண்டரனுடைய ஆழம், தொண்டரனுடைய இலக்கணத்தை சொல்றார் பாருங்க. பிற துறையின் நின்று ஏற அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ள. அருளு பெரும் சூளையினால், அந்த சூளை நோய், இந்த சூளை நோயை கொடுத்து நான் போயிட்டு சமண சமயத்திலே இருந்த எனக்கு இந்த சூளை நோயை கொடுத்தாம்பா, இந்த சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்ள அடைந்து திருப்பி பெருமானுடைய திருவடியிலே வந்து சேர்ந்து அடைந்து உயிர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே நான். எத்துணை அருள் நிலையிலே, மிக முதிர்ச்சியான நிலையிலே, திருத்தொண்டு நிலையிலே, மிக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய நாவுக்கரச பெருமான் அவர் சொல்லுகின்ற பொழுது, தன்னை அப்போதைய அடிகளாரிடத்திலே தன்னை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய அனுபவப்படுத்திக் கொள்ளுகின்ற போது சொல்றார், தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன். இப்ப தொண்டு என்பதாக, திருத்தொண்டு என்கின்ற நிலையிலே இருப்பவர்கள் தன்னை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், எளிமை எளிமை எளிமை, அந்த அடிமை நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே, எந்த மிக உயர்ந்த நிலையிலே இருந்தாலும், எந்த ஒரு மிக அற்புதமான நிலை, திருநின்ற செம்மையிலே நிற்கின்ற நிலை இருந்தாலும், தன்னை ஒரு தொண்டருக்கு முன்னதாக அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அந்த தொண்டரினுக்கு முன்னதாக தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுது, அந்த அடிமை நிலை, அந்த அடிமை திறம் எவ்வாறு, திருத்தொண்டு உரைப்பு என்று சொல்லக்கூடிய நிலை, தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் என்பதாக தன்னை அப்பர் பெருமான் சொல்லிக் கொள்ளுகின்றார் என்பதாக சொன்னால், தொண்டு தொண்டர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற பொழுது எந்த வகையிலேயும் அந்த ஆர்வம் என்று சொல்லக்கூடியது இந்த இடத்திலே மிக மிக முக்கியமாக அமைக்க வேண்டியது. ஆர்வம் என்று சொல்லக்கூடிய நிலை உள்ளேதான் இருக்க வேண்டும். இந்த ஆர்வம் வெளியிலே, இந்த ஆர்வம் வந்துவிட்டதுன்னு சொன்னா அது ஆடம்பரமாக ஆகிவிடும் என்கின்ற முள்மேல் நடக்கின்ற ஒரு நிலையிலே தான் இந்த தொண்டர்கள் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் தொண்டர்கள். ஆர்வம் எப்பொழுது வெளிப்படுகின்றதோ அந்த ஆர்வத்தை உள்ளுக்குள்ளேதான் பெருமானுக்குத்தான் அதை செலுத்தி செலுத்தி அமைக்க வேண்டுமே தவிர, இந்த ஆர்வம் மட்டும் வெளியிலே வந்துவிட்டது என்பதாக சொன்னால் அது வளராது. ஆர்வம் உள்ளே செல்லுகின்ற போது அது அன்பாக மாறி அருளாக மாறுகின்ற நிலை மாறுமே தவிர, இந்த ஆர்வம் வெளியிலே வருகின்ற பொழுது அது ஆடம்பரமாக அமைந்துவிடும் என்கின்ற தொண்டு நிலையிலே இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆடம்பர நிலைக்கு சென்றுவிடக் கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பெருமானுடைய திருவடியை நோக்கித்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய இலக்கு இலக்கணத்தை ஆர்வத்தை உள்ளே வைக்க வேண்டும் என்கின்ற அந்த திருத்தொண்டினுடைய சிறப்பை, திருத்தொண்டினுடைய இலக்கணத்தை இங்கே அப்பர் பெருமான் மிக அற்புதமாக காட்டுகின்றார் என்ற நிலையிலே இருந்து திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பழனத்தினுடைய சிறப்பு, பழனம் பழனம் என்பதாக காட்டுகின்ற நிலை பலவகை திருத்தாண்டகம் பக்கம் 522 அங்கே 522 பக்கம் இதுல திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய தலத்தை போன முறை முதல் பாடலாக பார்த்தோம். இந்த திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய தலமானது நான்காவது திருப்பாடலுக்குரிய நிலையாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த திருப்பூந்துருத்தி பூந்துருத்தி என்பாராகில் புலால் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே என்பதாக சொல்லி எடுத்த அந்த திருப்பாடல், அதுல ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு சொல்றார். இந்த வழிபாடு, இந்த பெருமானுடைய திருவடியை எண்ணுகின்ற நிலை, வழிபாடு தொடக்கம் எப்பொழுது நிகழ வேண்டும், எப்ப பார்த்துக்கலாம் வழிபாட்டினை, இறைவனை வணங்குகின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இறைவனை வணங்குகின்ற ஒரு முறை என்பதாக இப்பொழுது இருக்கின்ற கால சூழ்நிலையில எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் கோயில் பக்கமே போகணும், அப்ப கூட டைம் கிடைக்குமான்னு தெரியறதில்ல. இப்படி போஸ்ட்போன் பண்ணி பண்ணி அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்பதாக வள்ளுவ பெருமான் சொல்றார். அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னா நடக்கிறது இல்லை. ஆக அதுல ஞானசம்பந்தராக ஆகட்டும், நாவுக்கரசு பெருமானாக ஆகட்டும், இருவரும் மிக மிக அந்த இளமை காலம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை காலத்தை போற்ற வேண்டும் என்பதிலே மிக மிக குறிக்கோள் உடையவர்களாக இருந்தார்கள். சைவத்தின் இரு கண்கள் புண்ணிய கண்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த இருவருடைய பார்வையும் இந்த காலம் இளமை காலம் என்று சொல்லக்கூடிய இந்த இளமை காலத்தை மட்டும் வீணாக கழித்து விடாதீர்கள் என்பதுதான் அப்பர் பெருமாளுடைய அந்த குறிக்கோளும் ஞானசம்பந்த பெருமாளுடைய குறிக்கோளும். அதனால இந்த திருப்பாடல் அப்பர் பெருமான் சொல்றார், தனி தொரு தண்டு ஊன்றி மெய் தளரா முன்னம். இது இப்படி ஆவரத்துக்கு முன்னாடி பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் தாந்திருத்தி தம்மணத்தை ஒருக்கா தொண்டர் தனித்தொரு தண்டு ஊன்றி மெய் தளரா முன். மெய் தளர்ச்சி, இந்த உடல் தளர்ந்து விட்டது, இந்த உடல் ஆயிடுச்சுன்னு சொன்னா இது பெருமானுக்கே உரிய ஒன்றாக அமைந்திருக்கு. திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே ஞானசம்பந்த பெருமானும் இதையே அப்படியே எடுத்து வைக்கிறார். என்ன சொல்றார், உரையும் பாட்டும் தளர்வேதி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள் ஆதலால் வரைகள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலு விரைகுள் சீர் வெந்நீற்றினான் வீரட்டானம் சேர்ந்து திருவீரட்டானம். ஆக அந்த திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலம் உரையும் பாட்டும் தளர்வேதி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நமர்கள்னு சொன்னார். அந்த இடத்துல நீ உனக்கு இந்த நரையும் திரையும் வந்துருச்சுன்னு சொன்னா இதை பார்த்து சிரிப்பவர்கள் யார் என்பதாக சொன்னா ரைடி ஆயிட்டாம்பா இந்த நம்ம பிளேஸுக்கு அப்படின்னு, இந்த நமர்கள் என்று சொல்லக்கூடிய யம தூதுவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அங்க போய் திரை வந்ததுக்கு அப்புறம் பெருமானை எங்க பாக்குறது, காது கேட்கறது இல்ல, அப்ப போய் பெருமானுடைய புகழை எப்பொழுது போய் கேட்பது என்பதாக சொல்லி இந்த மெய் தளர்வதற்கு முன்னதாக இளமை என்று சொல்லக்கூடிய இளமை காலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோள் உடையவராக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே மெய் தளரா முன்னம் பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே என்பதாக சொன்னார். இரண்டாவது தலம் திருநெய்த்தானம். இந்த திருநெய்த்தானம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு நாவுக்கரசு பெருமான் தனி பதிகங்கள் உண்டு. இப்பொழுது 9 தலங்கள், இதுல ஒரு தலம் திருப்பூந்துருத்தி ஆயிடுச்சு, இரண்டாவது நெய்த்தானம். நெய்த்தானத்திற்குரிய பதிகங்கள் அதிலே இருந்து ஒரு திருப்பாடல் கணேஷ், அடுத்ததா திருஐயாறு, திருஐயாறுல இருந்து ஒரு திருப்பாடல் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணணும், பழனத்திலிருந்து ஒரு திருப்பாடல், சோற்றுத்துறை வளஞ்சுழி கண்டியூர் குடமூக்கு வெங்காடு, இது 9 தலங்கள். இந்த 9 தலத்திற்கு உரிய அந்த பாடல் 9 அந்த ஒரு பாடல்களை நாம் இன்று சிந்திக்கலாம். பூந்துருத்தி ஆயிடுச்சு, இப்ப திருநெய்த்தானத்திலிருந்து கணேஷ் சாய்ஸ்.
ஏற்கனவே பார்த்தது
எதா இருந்தாலும் சரி,
நினைவா நினைந்த கால் வகையலாம்.
அது எதற்குன்னு அந்த காரணத்தையும் சொல்லணும், செலக்ட் பண்ணவங்க. இப்ப நீங்க யார் வேணா ஓபன், இது 9 தலங்கள் உங்க கையில, அதுல இருந்து யாருக்கு என்ன தலம் வேணுமோ எடுத்துக்கங்க. ஒரு திருப்பாடல் அதுல இருந்து, ஏன் அந்த திருப்பாடலை எடுத்தீங்கன்றத காரணத்தையும் சொல்லணும். கணேஷ்ல இருந்து ஆரம்பிக்க, அடுத்ததா கணேஷ் முடிச்ச உடனே இன்னொருத்தர் கை தூக்கணும்.
இது நினைவுமா நினைந்த காலுக்கு ஆசிரியர் சொன்ன இதுவே ரொம்ப அருமையா. நினைவுமா நம்முடைய 9 திருமுறையில சொல்ற மாதிரி நினைவுமா நினைதல் என்று சொல்ற ஒரு இதுல வந்து பெருமானுடைய திருவடியை நினைவுமா நினைதல்ங்கிறத ரொம்ப வற்புறுத்தி நம்முடைய 9 திருமுறையிலேயே பணியுமா பணியே உரைக்குமாறுடையே இயம்புமாறு என்பதை சொல்லியிருக்கிறதுனால இறைவனை வந்து நினைவுமா நினைவை கூட நம்ம திருவாசகத்திலேயே நிறைய சொல்றது வந்து மறவா நினையா அழகிலா மாளா இன்பமா கடலே, இடையீடு இல்லாத ஒரு நிலையில இறைவனை நினைதல் அப்படின்ற, அதுவும் நினைக்கக்கூடிய வகையில நினைதல். வலிவலத்துல நம்ம சுந்தர பெருமானும் சொல்றாரு, பாடுமா பாடி பரவுமாறறியேன், பணுவுமா பங்கி தொழுமாறறியேன், தேடுமா தேடி திருத்துமாறறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கின்ற பெருமான் குறித்து காட்டி குணர்ந்தனை ஆண்ட பெருமானை வலிவலங்களில் வந்து கண்டேனேன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செய்தியை வந்து அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த பாடலை பாடினா ஒரு பாடல்.
மெய்த்தான தகம்படியுள்
தங்களோடு
மைத்தான தங்க
சொல்லக்கூடிய ஒன்றானது வந்து அந்த குறவடையில போய் அப்படி சிக்கிடும். எல்லாமே எல்லாம் உடம்பிலே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஏதோ திடீர்னு வந்து முளைச்சது கிடையாது, எல்லாம் அடங்கி இருந்தது. இந்த உடல் வலிமை குறைய 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 அது அதனுடைய வலிமை அதிகமாகி கொண்டே வந்து மேல வந்து அப்ப பெருமானுடைய திருநாமத்தையோ பெருமானை பற்றி சிந்திக்கவோ முடியுமா என்கிற ஒரு அற்புதமான கேள்வியை வைக்கிறார். வச்சுட்டு சொல்றார், ஐத்தானத்து அகமிடரு சுற்றி அங்கே அகத்தடைத்தால் யாதொன்றும் இடுவார் இல்லை. யாராலையும் எதையும் செய்ய முடியாது, நாம தான் அதை அவதிப்படுகின்ற தன்மையில செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் எடுத்துக்க முடியுமே தவிர வேறொருவரால எதுவும் செய்ய முடியாது. இதை திருவாரூர் பதிகத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த நிலையிலே இருக்கின்ற தன்மை வராமல் காக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோய்த்து அட்ட உண் சிவனதாள் சிந்தியா பேதை பாடல். அந்த பாடல முக்கியமான திருப்பாடல் இதெல்லாம் அறவுரை என்பதாக சொல்லக்கூடிய நிலை. ஐயார் யாரு கைத்தொகுங்க ஐயாரு, தலம் உங்களுக்கு கொடுக்கிறோம், வாய்ப்பை வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவின் பிடிச்சுக்கணும். திருவையாறு இரண்டாவது மூணாவது தலம் யார் செலக்ட் பண்றது?
பக்கம் 363
பவனமாய் சோடையாய் நாவேழா.
திருவையாறு அடுத்தது சப்தஸ்தான தலங்களிலே ஒன்று திருவையாறு. ஏழூர் தரிசனம் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆக இந்த திருவையாறு பற்றிய சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு. யார் அதை பயன்படுத்திக்க
போறது?
மாதர்பிறை கன்னியானை எடுத்திருக்கீங்க. ஏன்
உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அத்தனையும் அம்மையப்பராக
362
இப்பொழுது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேர். அதனால
26 பக்கம்
இதுல 162 அதுல 87
பக்கம் மாதர் பிறை கன்னியாரம் பக்கம் 87 நவகரசர்
மாதப்பேரை கண்ணியானை
திருப்பயணம். திருப்பயணம் யாரு? ஐயாவா? எந்த பாடல்? என்ன பாடிட்டு சொல்றீங்களா?
சொல் மாலை பயில்கள்
சொல்லக்கூடிய அந்த நெல் வயல்கள் இன்றைக்கும் அந்த இரண்டு பக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியம். அந்த திருப்பழனம் தரிசனம் செய்கின்ற பொழுது அந்த ஊர் வழக்கத்திலே பல ஆண்டுகள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் திருநாவுக்கரசு 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 என்று சொல்லி அந்த வழியிலே இன்றும் அந்த பெருமையை உடையது என்பதாக சொல்லி சிவபாத சுந்தரம் அவர்கள் சேக்கிழார் அடிச்சுவட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர் சென்று வருகின்ற அந்த திருப்பழனத்தினுடைய காட்சியில் சொல்லும்பொழுது அந்த திருப்பழனத்திலே இருந்து கொண்டு பெருமானுடைய அந்த சன்னதியிலே அந்த கோயில் அர்ச்சகர் வருவதற்கு காலதாமதம் ஆகியதுனாலே அந்த மரத்தடியில நிற்கின்ற பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே ஒருத்தர் வழியில சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது வருவாருன்னு கேட்டப்ப கொஞ்சம் காலதாமதமா தான் வருவாரு அப்படின்னு அந்த அச்சகர் வருவாருன்னு சொன்னார். அப்ப இவரு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மரமானது அது அரச மரம், அதுவும் நாவுக்கு அரசுதான் அந்த மரமும், அது நாம திருநாவுக்கரசரினுடைய அடிநிழலிலே இருக்கின்றோம் என்பதாக ஒரு குறிப்பு அந்த திருப்பழனத்திலே சொல்றார். அப்படி இந்த திருப்பழனம் மிக அருமையாக அந்த சொன்மகளை பயில்கின்ற குயிலினங்கால்னு அவர் எடுத்தப்ப அதனுடைய தாக்கமாக வெளிப்பட்ட இடம் திருமருகல்ல இந்த கிளியை தூதாக விடுவார். இங்க எப்படி குயில விட்டாரோ அங்க கிளி போகும். அந்த கிளி போறதனுடைய பாங்கு சொல்லுவார் பக்கம் 269 நான்காவது பாடல்
மருகல்
திருமருகல். முதல் மூன்று பாடல்கள் வேறு தன்மை உடையது. திருமருகலினுடைய இந்த திருப்பதிகத்துல முதல் மூன்று பாடல்களிலே பெருமான் நேரடியாக சொல்லுகின்ற தன்மையும் அறவுரையாக அமைக்கின்ற நிலையும், இந்த மூன்று நான்காவது பாடலில் இருந்து அந்த தலைவியினுடைய திறம் என்பதாக வைத்து சொல்லுவார். எடுத்துட்டீங்களா 269 நான்காவது பாடல். ஓது பைங்கிலுக்கு ஒன்பால் அமுது உட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து. இந்த கிளியை இவ்வளவு தூரம் பாராட்டி சீராட்டி அமைப்பதனுடைய காரணம் என்னன்னா, எதற்காக இந்த கிளியை இத்துணை பாராட்டி சிறப்பித்து வளர்க்கின்றார் என்பதாக சொன்னால், ஓது பைங்களுக்கு ஒன்பால் அமுதூட்டி பாதுகாத்து பல பல கற்பித்து. கற்பித்து என்பதாக சொல்லுகின்ற போது கிளி சொன்னதை சொல்லுகின்ற தன்மை. ஆகவே கிளியினிடத்திலே அந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லி 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 மாதுதான் மருகர் பெருமானுக்கு தூது செல்ல விடத்தான் தொடங்குமே என்பதாக சொல்லுவார். ஆக தூது செல்வதற்காகவே அந்த கிளி அதை அவ்வளவு தூரம் அந்த பாராட்டுகின்ற திறமும் மிக நுணுக்கமாக அந்த திருப்பாடல் மிகுந்த சிறப்புடையது. அதுலேயே சொல்லுவார் அந்த பெண்ணினுடைய தன்மையை செவிலி தாயாக இருக்கக்கூடியவள் அவளுடைய கூற்று. இதெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் அதுல ஒரு பாடல் அந்த செவிலி தாயாக இருக்கக்கூடியவள் அந்த பெண்ணினுடைய நிலையை கண்டு இப்படி ஆயிட்டாலே இவள் என்பதாக அவளுடைய கூற்றாக அமைப்பார். அதுல ஒரு பாடல்ல சொல்லுவார் சங்கு சோர களையும் சரியவே மங்கைதான் மருகர் பெருமான் வரும் அங்க வீதி அருகு அணையா நிற்கும் நங்கை மீர் இதற்கு என் செய்கேன் ஆளும். நாள்தோறும் வந்து அந்த திருவீதியிலே அந்த பெருமானுடைய தரிசனம் கிடைப்பதற்காக ஏங்கி 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 அந்த வளையல்கள் எல்லாம் அந்த நழுவுகின்ற தன்மையும், உடம்பு மெலிஞ்சு சாப்பிடறது இல்ல ஒண்ணு இல்லைன்னா என்ன பெருமான் மீது இருக்கக்கூடிய காதல் வெளிப்பாடு காரணமா அந்த கலை என்று சொல்லக்கூடிய ஆடை நிகழ்ச்சி கூட அந்த அவளுக்கு தெரியவில்லையா. அந்த கலை சொரியவே சரியவே மங்கைதான் மருகர் பெருமான் வரும் அங்க வீதி அருகு அணையா நிற்கும் நாளும் அப்படி நின்றாலாம். சரி எப்பயாவது காட்சி கிடைச்சுதா இப்படி நாள்தோறும் போய் பெருமானை அவனுடைய காட்சிக்காக ஏங்கி ஏங்கி நிற்கின்றாலே காட்சி கொடுத்தாரானா? காட்சி பெற்றிலல் ஆயினும் காட்சி பெற்றிலல் ஆயினும் ஆகிலும் காதலே மீட்சி ஒன்று அறியாது மிகுவது. இதுதான் அந்த காதல் அந்த பக்தியினுடைய சிறப்பு. காட்சி தான் கிடைக்கலையே, இவரு தான் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறோம், இவர் எங்க காட்சி கொடுக்கிறார், உனக்கு ஒரு சல்யூட்பா, இனிமே இந்த பக்கமே நான் வரதில்ல, நீ ஆச்சு வீதி ஆச்சு, நான் வந்து இங்க நின்று நின்று எனக்கு என்ன தலையெழுத்தா போன்னு சொல்லிட்டு போகாமல் காட்சி பெற்றிலல் ஆகிலும் இதுதான் உரைப்பு. காட்சி பெற்றிலல் ஆகிலும் மாட்சி மீட்சி ஒன்று அறியாது மிகுவது. இந்த நாளுக்கு நாள் பக்தி மிகுந்து கொண்டு செல்லுகின்ற நிலை. நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடு மாலினோடு ஒன்கொடி மாதராள் மாடம் நீள் மருகப்பெருமான் வரில் மருகப்பெருமான் என்னிடத்திலே வந்து நிச்சயமாக அவன் என்னை வந்து சேருவான் என்பதற்காக கூடல் இழைத்தல் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாங்கை சொல்றேன். இந்த கூடல் இழைத்தல் என்பதாக சொன்னா கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிட்டு மணல்ல என்ன பண்ணணும் வட்டம் வட்டா என்னன்னா, கண்ணை மூடினதுக்கு அப்புறம் வட்டா ஒரு இடத்துல இருந்து ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சது கண்ணை மூடிட்டு அந்த வட்டத்தை முழுமையாக ஆரம்பித்த இடத்துல வந்து சேர்ந்ததுன்னா பெருமான் என்னை வந்து சேருவார், இல்லைன்னா சேர்றதில்லை. இதற்கு கூடல் இழைத்தல் பேர். ஒரு தலைவியானவள் தலைவன் தன்னிடத்திலே வந்து சேருவான் என்பதற்கு மனதிலே அவனை நினைத்து 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 அந்த கூடலை இழைக்கின்ற போது இந்த கூடல் கூட வேண்டும் என்பதற்காக அவள் நினைப்பதை போல பெருமான் நிச்சயமாக என்னை வந்து சேருவான் என்பதற்கு கூடல் இழைத்தல் என்கின்ற அந்த அற்புதமான அந்த நிலையை இங்கே சொல்றார். கூடு நீ என்று கூடல் இழைக்குமே, அப்படி அந்த குயில் இனங்களையும் கூடல் இழைத்தலையும் அப்பர் பெருமான் சொன்ன அதோடு சேர்த்து நினைத்து பழனத்தில இருந்து திருச்சோற்றுத்துறை வேக வேகமா பழம் திருச்சோற்றுத்துறை சோற்றுத்துறை தோறு சோறுனா முக்தி சோழ நாடு சோறு உடைத்து திருச்சோற்றுத்துறை அருமையான தலங்க. எத்தனை கொடுத்தீங்கன்னா கணேஷ் இப்ப எடுத்துக்குவாரு. நீங்க ஒண்ணு வேணாம், பாடலை மட்டும் சொல்லுங்க. கணேஷ் பாடுவார் யார் இந்த பக்கம் மகளிர் பக்கம் திருச்சோற்றுத்துறை
தன்னை
ஐயா உங்களுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு
எனக்கு எடுத்து கொடுத்தார் ஐயா
இல்ல இப்ப இவங்க கிட்டே வரணும் அடுத்தது
பாட்டு
திருச்சோற்றுத்துறை என்ன
நாலாவது பாட்டு
இந்த இந்த பதிகத்துல நாலாவது பாட்டு திருச்சோற்றுத்துறையில எந்த பதிகம் திருநெரிசை நாலாவது பாட்டா
151 இதுல
இதுல வந்து 151
கரையராய் கண்ட நெற்றி வளஞ்சொழி சரவணனைய திருவளஞ்சொழி பக்கம் 171
கண்டியூர். கண்டியூர் பெருமான் அங்க செய்த வீர செயல் என்ன? பிரம்மன் தலை அங்கிய ஒண்ணு கிள்ளி எடுத்து சாப்பிடற பிளேட்டா
மாத்திட்டேன்.
ஓடு கையில இருக்கு அந்த கண்டியூர் தலம். அதுல எல்லா பாடல்களும் பாடணும்னு ஆசை. ஆனா அவர் ஒரு பாடல் எடுத்திருக்கிறார், எதுன்னு தெரியல. எத்தனாவது பாடல்?
மூணாவது 149.
மூன்றாவது பாடல்
213.
ஏதாவது காரணம் இருக்கா? தொண்டர் பிரான் இன்பம் தருகின்ற பெருமானாக காணுகின்ற நிலை. அதுல இந்த தாண்டகத்துல சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி பாடல்ல சொல்லுவாரு, இன்பங்கள் தருகின்ற பெருமான் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானேன்னு மிக அற்புதமா ஞானசம்பந்தருடைய வாக்கோடு இணைத்து சிந்திக்கின்ற ஒரு நேரமின்மை காரணமாக ஞானசம்பந்தர் கொஞ்சம்
பண்டங்கு அறுத்த
கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புன்சடையான் கயவர்புறம் விரித்தவன் மறை நாஞ்சொழு ஆருங்கம் விரித்தவன் குறை வெண்காடு அடை நெஞ்சே
தரித்தவன் கங்கை பாம்பு காட்டா கருவறை போல் அணைய கா
பெயரை
சொல்லி வந்த நாவுக்கரசு பெருமான் பூந்துருத்தி நைத்தானம் திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை என்பதாக சொல்லி சொல்லி அதை பழகிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்ன நாவுக்கரசு பெருமான் கடைசி திருப்பாடலிலே நமசிவாய என்கின்ற நாமத்தை அமைத்ததனுடைய காரணம், நமசிவாய என்று சொல்லக்கூடிய நாமத்தினுடைய சிறப்பு தான் இந்த பதிகளினுடைய நாமத்தை சொல்வதற்கான ஈடு இது என்பதை காட்டுவதற்காகத்தான் அத்துணை தலங்களுடைய பெயர்களையும் சொல்லி 10வது திருப்பாடலிலே நமசிவாய என்கின்ற சொல்லக்கூடிய நாமத்திற்கு ஈடு இந்த திருப்பதிகள் அந்த பதிகளினுடைய பெயர்கள் என்பதாகிய அந்த ஒரு குறியீட்டை சொல்வதற்காகத்தான் 10வது திருப்பாடல் நாம சிறப்பாக அமைத்தார் என்பதாக அமைத்து அப்பன் நீ கொஞ்சம் ஒரு
அப்பனும் நீ அம்மையும் நீ
செல்ல வேண்டிய நிலை இருந்த காரணத்தினால அவர்கள் இந்த வகுப்பு கொஞ்சம் நீண்ட வகுப்பாக போய்விட்ட காரணத்தினால எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்பதாக ஒரு நிலையை வைத்துக் கொண்டு ஏன் என்பதாக சொன்னால் இது இதனுடைய தன்மை இந்த முழுமையாக முடித்ததன் பிறகு நாம சிந்திக்க போகின்ற ஒரு ஒரே ஒரு 10 நிமிடம் எல்லோருடைய அந்த சிந்தனையையும் இதில் செலுத்த வேண்டும்.